ஆண்டவரின் தோற்றமாற்றும் விழா ஞாயிறு சிந்தனை.
என தர்ம அன்புள்ளங்களை, ஆகஸ்ட் 6 இந்ஞாயிறன்று நாம் கொண்டாடும் ஆண்டவரின் தோற்றமாற்றம் நிகழ்வு பல்வேறு உன்னத எண்ணங்களை நமக்குள் உருவாக்குகின்றது. அத்துடன் இந்த நிகழ்வு கொண்டாடப்படும் ஆகஸ்ட் 6 தேதி வேறு பல வேதனை எண்ணங்களையும் நம் உள்ளத்தில் விதைக்கின்றது. ஆம் அன்புள்ளங்களை, 1945 ஆண்டு ஆகஸ்ட் 6 தேதி ஜப்பானின் ஹீரோஷிமா நகரில் நிகழ்த்தப்பட்ட அணுகுண்டு தாக்குதல் மனித வரலாற்றை உருமாற்றியது, ஒரு குலைத்தது என்பதே பொருத்தமான சொல். அன்பு நெஞ்சங்களே, அமெரிக்க ஐக்கிய நாட்டு அரசு தலைவர் ஹாரி ட்ரூமன் அவர்களும் ஏனைய அரசு அதிகாரிகளும் அணுகுண்டு தாக்குதலை நடத்த ஆகஸ்ட் 6 தேதியை தேர்ந்ததற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். நிச்சயம் அவர்கள் ஆகஸ்ட் 6 தேதி கொண்டாடப்படும் விழாவை ஒரு காரணமாக எண்ணியிருக்க வாய்ப்பில்லை. ஆனால் தோற்றம் மாற்றம் விழாவன்று அணுகுண்டு தாக்குதல் நடைபெற்றதால் இந்த இரு நிகழ்வுகளையும் இணைத்து சிந்திக்க நமக்கு ஒரு அழைப்பு விடப்பட்டுள்ளது.
அன்பு நெஞ்சங்களே, மத்தேயு, மார்க், லூக்கா ஆகிய 3 நற்செய்திகளிலும் இடம்பெற்றுள்ள தோற்றமாற்றம் நிகழ்வை பதிவு செய்ய நற்செய்தியாளர்கள் பயன்படுத்தியுள்ள வார்த்தைகளுக்கும் அணுகுண்டு தாக்குதலை கண்டவர்கள் பயன்படுத்தியுள்ள வார்த்தைகளுக்கும் உள்ள ஒப்புமை நம் கவனத்தை ஈர்க்கின்றது. தோற்றமாற்றத்தை பற்றி கூறும் நற்செய்தியில் இயேசுவின் முகம் கதிரவனைப் போல் ஒளிர்ந்தது, அவரது ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின, ஒளிமயமான மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது, அம்மேகத்திலிருந்து குரல் ஒன்று ஒலித்தது என்பவை நற்செய்தியில் பதிவாகியுள்ள கூற்றுக்கள். அணுகுண்டு தாக்குதலிலிருந்து உயிர் பிழைத்தவர்கள் தங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டபோது அவர்களில் பலர் பூமியில் விழுந்த சூரியன், ஒளிமயமான மேகம், இடிமுழக்கம், நிலநடுக்கம் ஆகிய சொற்களை பயன்படுத்தினார். தோற்ற மாற்றத்தால் உருவான ஒளி, மேகம், ஒலி ஆகியவை நம்பிக்கையை கொணர்ந்தன. அணுகுண்டு தாக்குதலால் உருவான ஒளி, மேகம், ஒலி ஆகியவை அழிவை கொணர்ந்தன, மனித குலத்தின் மீதிருந்த நம்பிக்கையை தகர்த்தன.
அன்பு நெஞ்சங்களே, ஜப்பானின் ஹீரோஷிமா, நாகசாகி ஆகிய இரு நகரங்களில் அமெரிக்க ஐக்கிய நாடு நிகழ்த்திய அணுகுண்டு தாக்குதல்களால் ஏற்பட்ட அழிவுகளை பற்றி நாம் பக்கம் பக்கமாக வாசித்து விட்டோம். எனவே புள்ளி விவரங்களில் நாம் நேரத்தை செலவழிக்க வேண்டாம். அணுசக்தியின் பாதகமான விளைவுகளை நாம் இன்னும் சரியாக புரிந்து கொண்டுள்ளோமா என்பதே நமது கவலை. ஹீரோஷிமா அணுகுண்டு அழிவு முதல் 2011 ஆண்டில் நிகழ்ந்த ஃபுகுஷிமா அணு உலை விபத்து வரை மனிதகுலம் அணுசக்தியை இன்னும் நம்பி வாழ்கின்றதே என்ற கவலையை இறைவனிடம் எடுத்துச் சொல்லும் கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம்.
அன்புள்ளங்களே, அணுசக்தியை, அணு உலைகளை பற்றிய கருத்துக்கள் ஒரு ஞாயிறு வழிபாட்டிற்கு தேவைதானா என்ற கேள்வி எழலாம். நம் வாழ்வை இன்று பெருமளவில் பாதிக்கும் ஓர் உண்மையை கிறிஸ்தவர்கள் என்ற முறையில் விசுவாச கண்ணோட்டத்துடன் காண்பதற்கு ஆண்டவரின் தோற்றமாற்றம் விழாவும் முதல் அணுகுண்டு தாக்குதலும் இணைந்து வந்த ஆகஸ்ட் 6 தேதி நல்லதொரு தருணம்தானே. இந்த ஆன்ம ஆய்வை மேற்கொள்ள இறைவனின் இல்லம் தகுந்த இடம்தானே.
தரிசனம் நாடி தவிப்பவர் கோடி தலைவா வருவாயா, கருணை தருவாயா. தரிசனம் நாடி தவிப்பவர் கோடி தலைவா.
அன்பு நெஞ்சங்களே, அணுசக்தியை காப்பாற்ற பொய்மையில் நாம் வாழ வேண்டியுள்ளது என்பது ஒரு முக்கியமான எண்ணம். அணுசக்தியின் ஆபத்தான உண்மைகள் மக்களிடமிருந்து எப்போதும் மறைக்கப்பட்டுள்ளன என்பதற்கு வரலாற்றில் பல வலுவான சான்றுகள் உண்டு. ஹீரோஷிமா நாகசாகியில் அமெரிக்க அரசு அணுகுண்டுகளை வீசிய போது மனசாட்சியுள்ள 1000 அமெரிக்க மக்கள் சங்கடமான கேள்விகளை எழுப்பினர். அவர்களது குரலை அடக்கும் வண்ணம் அமெரிக்க அரசு அறிக்கைகளை வெளியிட்டது. 2 உலகப் போரை முடிவுக்கு கொண்டுவர அணுகுண்டு தாக்குதல்கள் தேவைப்பட்டன என்று பேசி மக்களை நம்பச் செய்தது. ஆயினும் அன்று முதல் இன்று வரை அமெரிக்க சமுதாயம் அந்த பொய்யை ஜீரணிக்க முடியாமல் தவிக்கின்றது.
அன்பு நெஞ்சங்களே, 1945 ஆண்டு ஆகஸ்ட் 6 தேதி ஹீரோஷிமாவில் அணுகுண்டு வீசப்பட்டதும் அமெரிக்க அரசு தலைவர் ட்ரூமன் அவர்கள் விடுத்த ஓர் அறிக்கை இவ்வாறு இருந்தது. கடவுளின் பராமரிப்பிற்கு நாம் நன்றி கூறுகின்றோம். ஜெர்மன் நாட்டவர் கண்டுபிடிக்க இயலாத அணுகுண்டை நாம் முதன் முதலில் கண்டுபிடித்து அதை பயன்படுத்தினோம், வென்றோம் என்று அவர் கூறினார். அமெரிக்க அரசு தலைவர் ட்ரூமன் அவர்கள் கூறிய வெற்றி உண்மையிலேயே வெற்றிதானா என்பதை நாம் சிந்திக்கும் போது, இயேசு தன் தோற்றமாற்ற நிகழ்வுக்கு முன் சீடர்களுக்கு கூறிய ஒரு புகழ்பெற்ற இறை வாக்கியம் நம் நினைவுக்கு வருகின்றது.
அன்பு இதயங்களே, தோற்றமாற்ற நிகழ்வுக்கு முன்னதாக இயேசு தன் சிலுவை மரணத்தை குறித்து சீடர்களிடம் கூறினார். அதை கேட்ட பேதுரு, ஆண்டவரே இது வேண்டாம், இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்று வீரம் முழக்கமிட்ட போது, என் கண் முன்னே நில்லாதே சாத்தானே என்று இயேசு அவரை கடிந்து கொண்டதோடு நிறுத்திவிடவில்லை. தன்னை பின் செல்ல விரும்புவோர் சிலுவையை தூக்கி கொண்டு தன் பின்னே வர வேண்டும் என்ற சவாலையும் முன்வைத்தார். இதைத் தொடர்ந்து இயேசு எழுப்பிய ஒரு கேள்வி தன் சீடர்களுக்கு மட்டுமல்லாமல் மனிதர்கள் அனைவருக்கும் விடுக்கப்பட்டுள்ள சவாலாக இன்று வரை அமைந்து வந்துள்ளது.
மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன?
அன்பு இதயங்களே, ஜெர்மானியர்களுக்கு முன்னதாக அணுகுண்டை தாங்கள் கண்டுபிடித்து விட்டதால் இந்த உலகையே வென்றது போன்ற ஓர் உணர்வுடன் அரசு தலைவர் ட்ரூமன் அவர்கள் பேசியது இயேசு கூறிய இந்த சொற்களை நம் நினைவுக்கு கொணர்கின்றது.
அன்பு நெஞ்சங்களே, 1945 நிகழ்த்தப்பட்ட அணுகுண்டு தாக்குதல்களை நியாயப்படுத்த பல பொய்கள் சொல்லப்பட்டது போல், உலகில் தற்போதுள்ள அணு ஆயுதங்களை பற்றியும் பல்லாயிரம் பொய்கள் நம்மிடையே உலவி வருகின்றன. உலகில் உள்ள அணு ஆயுதங்களை பயன்படுத்தினால் இந்த உலகம் முழுவதையும் 5 அதிகமாக நாம் அழிக்கலாம் என்று கூறப்படுகின்றது.
உலகை அழிப்பதற்கு அணு ஆயுதங்கள் மட்டும் போதாது என்று உலகின் பெரும்பாலான நாடுகள் அணு உலைகளை நம்பி வருகின்றன. அணு உலைகளை பற்றியும் இதுவரை அணு உலைகளில் ஏற்பட்டுள்ள விபத்துக்களை பற்றியும் ஏகப்பட்ட பொய்கள் தொடர்ந்து கூறப்படுகின்றன. அணு ஆலைகளில் உருவாகும் கழிவுகள் பூமியில் புதைக்கப்படுவதால் அந்த நிலம் பல 100 கதிர் இயக்கம் கொண்டதாக மாறுகின்றது என்பதையும், அங்கு எந்த ஒரு தாவரமோ உயிரினமோ வாழ முடியாது என்பதையும் பற்றி யாரும் பேசுவதே கிடையாது.
ஆண்பு நெஞ்சங்களே, தமிழ்நாட்டின் கூடங்குளத்தில் உருவாக்கப்பட்டுள்ள அணுமின் நிலையத்தை பற்றிய முழு விவரங்களையும் வெளியிடுமாறு மக்கள் போராடினர். முழு விவரங்களும் இதுவரை சொல்லப்படவில்லை. கூடங்குளத்தில் மட்டுமல்ல, உலகின் அனைத்து நாடுகளிலுமே அணு உலைகளை பற்றிய முழு உண்மைகள் மக்களிடமிருந்து மறைக்கப்பட்டு வருகின்றன. அணுசக்தியை காப்பாற்ற வேண்டுமெனில் பொய்யையும் நாம் கண்ணும் கருத்துமாய் காப்பாற்ற வேண்டியிருக்கும்.
எனது அருமை அன்புள்ளங்களே, இவ்வளவு ஆபத்தான அணுசக்தி நமக்கு தேவைதானா? மாற்று சக்திகளை நாம் பயன்படுத்த முடியாதா என்ற கேள்விகள் எழுகின்றன. அணுசக்திக்கு மாற்றாக எத்தனையோ வகை இயற்கை சக்திகளை நாம் பயன்படுத்த முடியும். நீர், காற்று, சூரிய ஒளி என்ற அனைத்தையுமே நாம் சக்திகளாக மாற்ற முடியும். அப்படி நாம் பயன்படுத்தும் இயற்கை சக்திகளை கொண்டு நமது தேவைகளை நிறைவு செய்து கொள்ளலாம், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் கட்டுக்கடங்காமல் வளர்ந்திருக்கும் நமது பேராசைகளை நிறைவேற்றும் ஆற்றல் இந்த சக்திகளுக்கு கிடையாது. இதுதான் பிரச்சினை.
அன்புள்ளங்களே, நமது பேராசையால் விளையும் அழிவுகள் அடுத்த தலைமுறையையும் சேர்த்து பாதிக்கின்றன என்பது மிக வேதனை தரும் உண்மை. இன்று நாம் கொண்டாடும் தோற்றமாற்ற நிகழ்வை தொடர்ந்து முதல் 3 நற்செய்திகளிலும் கூறப்பட்டுள்ள ஒரு புதுமை அடுத்த தலைமுறையை நோக்கி நம் சிந்தனைகளை திருப்புகின்றது. கதிரவனைப் போன்ற ஒளியுடன் இயேசுவின் தோற்றமாற்றம் நிகழ்ந்ததைத் தொடர்ந்து தீய ஆவி பிடித்த ஒரு சிறுவனை இயேசு குணமாக்கினார். தீயிலும் தண்ணீரிலும் அச்சிறுவனை விழச் செய்த தீய ஆவியை இயேசு விரட்டினார்.
அன்புள்ளங்களே, ஹீரோஷிமாவை தாக்கிய அணுகுண்டுக்கு அமெரிக்கா சூட்டியிருந்த பெயர் என்ன தெரியுமா? லிட்டில் பாய், சின்ன பையன். சிறுவன் அல்லது சின்ன பையன் என்ற அணுகுண்டு ஹீரோஷிமா நகரில் விழுந்து கதிரவனைப் போல் எரிந்தபோது 1000 சிறுவர் சிறுமியர் அந்த தீயில் விழுந்து சாம்பலாயினர். இன்னும் 1000 சிறுவர் சிறுமியர் கொடிய நோய்களால் மெல்ல மெல்ல கருகி சாம்பலாயினர். அவர்களில் ஒருவர் சடக்கோ சசாக்கி என்ற பெண் குழந்தை.
1945 ஆகஸ்ட் 6 ஹீரோஷிமாவில் அணுகுண்டு விழுந்தபோது சடக்கோவுக்கு 2 10 கழித்து அச்சிறுமிக்கு இரத்த புற்றுநோய் ஏற்பட்டது. அவருக்கும் இன்னும் 100 சிறுவர் சிறுமியருக்கும் உருவான இரத்த புற்றுநோய் அணுக்கதிர் வீச்சினால் உருவானது என்று கண்டுபிடிக்கப்பட்டது. சிறுமி சடக்கோ இனி 1 வாழக்கூடும் என்றும் கூறப்பட்டது. சாவதற்கு தான் விரும்பவில்லை என்று அவர் கூறியபோது அச்சிறுமியின் தோழிகள் அவரிடம் காகித நாரைகள் பற்றிய பாரம்பரிய கதையை கூறினர். அதாவது, ஒருவர் 1000 காகித நாரைகளை செய்தால் அவர் விளையும் ஓர் ஆசை நிறைவேறும் என்ற கதையை சொன்னார்கள். அதன்படி சிறுமி சடக்கோ காகித நாரைகளை செய்ய ஆரம்பித்தார். அவர் 644 நாரைகள் செய்து முடித்ததும் இறந்தார். அவர் இறந்ததும் அவரது நண்பர்கள் சேர்ந்து 1000 காகித நாரைகளை செய்து நிதி திரட்டி சிறுமி சடக்கோ நினைவாக ஒரு சிலையை நிறுவினர். அன்புள்ளங்களே, இன்றும் சடக்கோவின் சிலைக்கருகே காகித பறவைகளை காணிக்கையாக்கும் 1000 குழந்தைகள் ஹிரோஷிமாவில் நிகழ்ந்தது இனி உலகில் ஒருபோதும் நிகழக்கூடாது என்ற ஆசையுடன் இந்த காணிக்கையை செலுத்துகின்றனர். அக்குழந்தைகள் ஆசைப்படும் அமைதியான உலகை உருவாக்குவது நமது தலைமுறையின் கடமை.
எனது அருமை அன்புள்ளங்களே, உலகில் அணு ஆயுதங்கள் முற்றிலும் ஒழிய வேண்டும். வன்முறையை பல வடிவங்களில் கட்டவிழ்த்துவிடும் மனிதர்களின் வெறி அடங்க வேண்டும் என்ற நமது ஆசைகள் வெறும் காகித பறவைகளாக தொங்கிக் கொண்டிராமல் உண்மையான பறவைகளாக விடுதலை வானில் சிறகடித்து பறக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். நம்மை ஒரு மாற்றவும் நம்மை ஆட்டிப்படைக்கும் சுயநலம் என்ற தீய ஆவியை விரட்டவும் வலிமை கொண்ட ஆண்டவனை நம்பாமல் பேராசை வெறி என்ற தீய ஆவியால் நாம் ஆட்கொள்ளப்பட்டால் ஆண்டவனை ஒதுக்கிவிட்டு அணுசக்திக்கு கோவில் கட்டி நாம் கும்பிட வேண்டியிருக்கும். எச்சரிக்கை.
வெறி என்னும் அறியாமை விலகிடும் போது மதம் யாவும் தருவதும் தரிசனமே. எதிர்வாதம் பிடிவாதம் நின்றிடும் போது திருநூறில் தெரிவதும் தரிசனமே. களங்கமில்லாமல் வழிபடும் போதும் உந்தன் தரிசனமே. நேர் வழியினில் செல்லும் வாழ்க்கையெல்லாமே உந்தன் தரிசனமே. அணையில் மடை திறந்தால் பெரும் வெள்ளம் ஓடி வரும். இதயம் விழி திறந்தால் தரிசனம் கூடி வரும். தரிசனம் நாடி தவிப்பவர் கோடி தலைவா வருவாயா.
இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.